நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய விவசாயத்தோட நிலைமை எப்படி இருக்கு, பாரம்பரிய விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த நாடகம் மூலியமா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்நாடகத்தில் அப்பாவாக சங்கர், மகளாக சுசித்ரா, அங்கக விவசாயியாக தமிழரசி, விவசாய விஞ்ஞானியாக நிரஞ்சன், கருத்தரங்க தொகுப்பாளராக துரைசாமி, பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் பற்றி விவரிக்க திவ்ய பாரதி. ஒரு காலை நேரம் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையேயான உரையாடல்.
சரி வாமா, நான் உறவாங்க தான் போறேன், அப்படியே உன்னை காலேஜில் விட்டுறேன்.
கல்லூரி செல்லும் வழியில்
ஏன்பா அடிக்கடி நீங்க மட்டும் உறவாங்க போறீங்க, தமிழக்கா வீட்டிலலாம் உறவாங்க போறதே இல்லையே.
அவங்க இயற்கை விவசாயம் பண்றாங்கம்மா, அதுக்கு ரசாயன உரம் தேவையில்லை.
பேசாம நம்மளும் அதுக்கு மாறிடலாம் இல்லைங்கப்பா.
மாறலாம், ஆனால் அதில் அதிக லாபம் கிடைக்காதுமா.
வழியில் எதேர்ச்சியாக பக்கத்து வீட்டு தமிழரசியை சந்திக்கின்றனர்.
வாமா தமிழ், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், எப்படிமா இருக்க?
நல்லா இருக்கேண்ணா. அக்கா நீங்கள்லாம் இயற்கை விவசாயம் தானே பண்ணுறீங்க, அப்பா கிட்ட அதை பற்றி சொன்னால் வேண்டான்னு சொல்கிறாரு, நீங்களே சொல்லுங்கக்கா.
என்னண்ணா சுசி என்னமோ சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலையே.
நீ தான் இயற்கை விவசாயம் பண்ணுறியே, அதில் உனக்கு வருமானம் கிடைக்குதா, உன்னால் சமாளிக்க முடியுதாம்மா?
நீங்கள் சொல்கிறது சரிதான்ண்ணா. இயற்கை விவசாயத்தோட ஆரம்பத்தில் 2-3 வருஷத்துக்கு விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும், போக போக தான் அதிக விளைச்சல் கிடைக்கும். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி மட்டும் மாறி பயனில்லை, சுற்றி இருக்கிறவங்களும் மாறினா தான் அதோட பலன் கிடைக்கும். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா, என் கூட நாளைக்கு வாங்களேன். விவசாய விஞ்ஞானி ஒருத்தர் இயற்கை வேளாண்மை பற்றி மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விவசாய முறையை பற்றியும் சொல்ல போகிறாராம்.
ஓ, இதுக்கு பேர் தான் ஐடி கேவா?
ஆமாம்மா.
இயற்கை வேளாண்மை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் பற்றிய கருத்தரங்கில்
இங்கு வருகை புரிந்திருக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வேளாண் துறை விஞ்ஞானி டாக்டர் நிரஞ்சன் அவர்களுக்கும் பாரம்பரிய விவசாயம் பற்றி விவரிக்க வருகை தந்திருக்கும் செல்வி திவ்ய பாரதி அவர்களுக்கும் அன்பான வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கை வழி விவசாயம் என்பது நம் முன்னோரிடமிருந்து வந்த ஒன்றுதான் என்றாலும் நம்மில் பலருக்கும் அதில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களும் அது எந்த வகையில் உகந்தது என்ற காரணங்களும் அறியாத ஒன்றாகவே உள்ளது. அதனை பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேளாண் துறை விஞ்ஞானி டாக்டர் நிரஞ்சன் அவர்களை அழைக்கிறோம்.
விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற ரசாயன உரம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுங்கிற வரலாறு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தணும்னு நினச்ச ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சி அமைஞ்ச 2 விஷயம் என்னென்னா, நம்ம குருகுல கல்வியும் நம்ம பாரம்பரிய விவசாயமும் தான். அதனால் அப்போ இந்தியாவுக்கு கவர்னராக இருந்த ராபர்ட் கிளைவ் இந்திய விவசாய முறைக்கு அவங்கள சாதகமாக மாற்ற நினச்சார். அதனால் நம்ம விவசாயத்துக்கு முதலமாக இருந்த பசுக்களை அழிச்சிட்டா நம்மளை அடிமைப்படுத்துறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டாங்க. பசுக்களை அழிக்கிறது மூலமாக ரசாயன உரத்துக்காகவும் பூச்சிக்கொல்லி மருந்துக்காகவும் அவங்கள நாம் சார்ந்திருக்கிற நிலையை அடைய வைக்க நினச்சாங்க. அதனால் முதல் முயற்சியாக பசு வதைக்கூடங்கள் அமைச்சாங்க. அதில் ஒரு நாளைக்கு 30,000 பசுக்கள் வீதம், 1 வருஷத்துக்கு 1 கோடி பசுக்களை கொன்னாங்க. நம்ம பசுவிலிருந்து கிடைச்ச சாணமும் கோமியமும் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தினதை மறந்து ரசாயன உரம் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ரசாயன உரத்தை தயார் பண்ணுற நிறுவனங்கள் உலக போகிறப்போ வெடிமருந்து தயாரித்த நிறுவனங்கள்னு நான் சொன்னால் அதை உங்களால் நம்ப முடியாது. பசுக்களின் சாணத்தையும் கோமியத்தையும் மட்டும் பயன்படுத்தி அந்த காலத்தில் ஏக்கருக்கு 54 குவிண்டால் அளவுக்கு சத்தான அரிசியை உற்பத்தி செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வகையில் தான் இந்தியாவுக்குள்ள ரசாயன உரங்கள் வந்துச்சு. அப்புறம் பசுமை புரட்சியப்போ ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி நம்ம மகசூல் அதிகப்படுத்தினோம். இந்த தொடர் உபயோகத்தினால இப்போ நம்ம நிலத்தோட வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் மனித வளமும் பாதிக்கப்படுது. இதனால் நம்ம வருங்கால சந்ததிக்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியாதவங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு வேறு எந்த நாட்டையும் உணவுக்காக சார்ந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் எந்த நாட்டாலையும் அதை பூர்த்தி பண்ண முடியாது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு உணவு கொடுக்கணும்னா நம்ம நிலங்கள் வளமானதாக இருக்கணும். நம்ம மனிதவளத்தை காப்பாற்றணும்னா காலங்காலமாக பண்ணிட்டு இருந்த பாரம்பரிய விவசாயமும் விவசாயிகளோட ஒற்றுமையும் தான் தீர்வு அமைய முடியும். நன்றி.
பாரம்பரிய விவசாயம் பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள திவ்ய பாரதி அவர்களை அழைக்கிறோம்.
இங்கு வருகை புரிந்திருக்கும் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம விஞ்ஞானி சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான். நமது பாரம்பரிய விவசாய அறிவு சேதமுற்று அழிஞ்சிட்டே வருது. இன்றைய நிலையில் சுய எழுச்சியும் துரித நடவடிக்கையும் தான் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததியையும் பாதுகாக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை மறுபடியும் செயல்படுத்துறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிறோம். அது வறட்சி பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான். கலசத்தில் இருக்க வரகு 12 வருஷத்துக்கு முளைப்பு திறனோடு இருக்கும். இயற்கை சீற்றத்தில் எல்லாமே அழிஞ்சாலும் கலசத்தில் இருக்கிற வரகு மூலமாக மீண்டும் பயிர்பெருக்கம் பண்ணிக்கலாம். இன்றைய நிலையில் தென்னையில் காண்டாமிருக வண்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை அழிக்க நம்ம முன்னோர்கள் கொட்டமுத்து புண்ணாக்க பயன்படுத்தினாங்க. ஒரு மண்பானையில் 3/4 தண்ணியில் ஒரு கையளவு கொட்டமுத்து புண்ணாக்க கொட்டி தென்னை மரத்துக்கு அடியில் ஏக்கருக்கு 5 மண்பானை வீதம் பதிச்சு வைப்பாங்க. இது மூலமாக காண்டாமிருக வண்டை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். மாதம் 1 தடவை இதை மாற்றுவாங்க. இது மாதிரி இன்றைய நிலையில் நம்ம பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறத எல்லாமே நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க ஆய்வாளர்கள் யார்கிட்ட கேட்டாலும் செடியில் வைரஸ் நோய் பரவுறதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு செடியில் பாதிப்பு தெரிஞ்சதும் பஞ்சகாவ்யா தெளிப்பு முறையால் மற்ற செடிக்கு பரவுறதையும் கட்டுப்படுத்த முடியும். இது மாதிரி பழங்கால இயற்கை தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தி மறுபடியும் இயற்கை வழியில் போகணும்னு கோரிக்கையோட எனது உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.
பாரம்பரிய வேளாண்மை பற்றி மிக சிறப்பாக கூறிய டாக்டர் நிரஞ்சன் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
கருத்தரங்க முடிவிற்கு பிறகு
நீ சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா பத்தாதுன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் நாம அந்த முயற்சியில் இறங்கலாம்.
இந்தியாவோட அடிப்படை தொழில்களில் 5வது இடத்துல இருக்கிற விவசாயம் யாரும் மதிக்கப்படாத பரிதாபகரமான நிலைமையில் இருக்குது. இங்கே டாக்டருக்கு படிக்கிறவங்க டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க என்ஜினியர் ஆகுறாங்க, ஆனால் விவசாயம் படிக்கிற யாரும் விவசாயி ஆகிறதில்ல. தான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறதையே கௌரவ குறைச்சலாக தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. இந்த நிலைமை மாறணும். அதோட முதற்கட்ட நடவடிக்கையாக நம்ம பாரம்பரிய விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயம் படிக்கிற எல்லாரும் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாரம்பரிய விவசாயம் மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை அதுக்குள்ளே எப்படி புகுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உதாரணமாக இஸ்ரேல் நாட்டை பார்க்கலாம். அங்கே இருக்கிறவங்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாலையாக இருந்த நிலங்களை சோலையாக மாற்றியிருக்காங்க. நாமும் அவங்கள மாதிரி கடைப்பிடிச்சோம்னா ஒரு வளமான இந்தியாவை எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுட்டு போகலாம். இந்நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் ஆர். கார்த்திகா, எஸ். நிரஞ்சன், சுசித்ரா, திவ்யபாரதி, தமிழரசி, துரைசாமி, சங்கர்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறதா இருந்தால் விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.